الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم أربع من أعطيهن فقد أعطي خير الدنيا والآخرة قلبا شاقرا ولسانا ذاكرا وبدنا على البلاء صابرا وزوجة صالحة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நியமத்துகளை அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை ஒருபோதும் நம்மால அது மற்றிட முடியாது. அதை ஒருபோதும் எங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் நீங்க பேனைகளாக எழுதுகோள்களாக ஆக்கி வலவ் அன்னமா ஃபில் அர்து மின் ஷஜரத்தில் அக்லாம், பூமியில் இருக்கின்ற எல்லா மரங்களையும், அல்லாஹ் எந்த ஒரு மரத்துடைய பேரையும் குறிப்பிடல, பொதுவாக எல்லா மரங்களையும் நீங்க எழுதுகோள்களாக ஆக்கி ஒரு கடல் அல்ல ஏழு கடல்களை நீங்க மையாக ஆக்கி என்னுடைய குதிரத்த வல்லமைய சக்திய என்னுடைய பண்புகளை நீங்க எழுத ஆரம்பிச்சுங்கன்னு சொன்னா அதை உங்களால எழுதி முடிக்க முடியாது. அப்படித்தான் நீங்க எழுத ஆரம்பித்தாலும் லனஃபிரல் பஹ்ரு கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என்னுடைய கலிமாக்களை என்னுடைய ஞாமத்தை குதிரத்தை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏழு கடலை மையாக ஆக்கினீங்களே அந்த ஏழு கடலும் வத்திரும், ஆனா என்னுடைய குதிரத்தை எழுதி முடிக்க முடியாது. பண்பான சகோதரர்களே, எப்ப மனிதன் அல்லாஹுடைய ஞாமத்துக்கு மாறு செய்வானோ, அல்லாஹுடைய குதிரத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற வளத்துக்கு மாறு செய்வானோ, இப்பதான் அல்லாஹுடைய சோதனை வானத்தில இருந்தும் பூமியில இருந்தும் வெளியாகும். மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் போது ஒரு நாளும் அல்லாஹுடைய சோதனைகள் மனிதனுக்கு வந்து சேராது. எப்ப மனிதன் அல்லாஹ் கொடுத்த நியமத், அது பணமாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், எப்ப மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாம இந்த பூமிக்கு மேலால வாழ்வானோ, உதாரணமாக குர்ஆன் சொல்லுது சபாவாசிகளுக்கு அல்லாஹ் பெரும் ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான், பெரும் ஒரு வளம், மாஷா அல்லாஹ் பரக்கத்தான ஒரு தோட்டம். அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னது நீங்க சாப்பிடுங்க, வஷ்குருலா, எனக்கு நன்றி செலுத்துங்க. எப்ப அந்த மக்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தலையோ அந்த தோட்டத்தை அல்லாஹ் அளித்தார். பண்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நாட்டுல பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் எல்லாம் அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்கு காரணம் என்ன, நாங்க இன்னும் சரியாக அல்லாஹ்வ நன்றி செலுத்தல, சரியாக அல்லாஹ்வ புகழல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கல. நன்றி என்று சொல்றது வெறுமனே அல்லாஹும்ம லகல் ஹம்து வ லக ஷுக்ர், யா அல்லாஹ் உனக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் என்று சொல்றோமே, இந்த வார்த்தை மட்டும் அல்ல நன்றி. அல்லாஹ் வாழ்க்கையில என்னென்ன கட்டளைகள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறானோ, எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ, இதை எடுத்து நடப்பதும் விலகி நடக்கிறதும் தான் நன்றி. ஒரு மனிதன் எப்ப தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வானோ, அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான். குர்ஆன் சொல்லுது வமன் அரப அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத பங்கா, அல்லாஹுடைய யாபகம் அல்லாஹுடைய கட்டளையை யாரு உலகத்துல புறக்கணிச்சு வாழ்வாங்களோ அவங்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கையை நெருக்கடியான வாழ்க்கையாக அல்லாக்கிடுவார். துனியாவுடைய வாழ்க்கை அவருக்கு சிக்கலாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், பிள்ளைகளால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, வியாபாரத்தால பிரச்சனை, சமூகத்தால பிரச்சனை, நாட்டு மக்களால பிரச்சனை. காரணம் இவர் அல்லாஹுவ மறந்து வாழ்றாரு. ஆனா இன்னொரு மனிதன் இருக்கிறாரு, மன் அமில ஸாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா,
அல்லாட கட்டளை எடுத்து நடக்கிறாரு, சாலிஹான அமல்களை செய்யறாரு. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம். பன்மான சகோதரர்களை, மனிதன் உலகத்துல பொதுவாக அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்ல இருந்தும் எதிர்பார்க்கறது என்ன, நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை எதிர்பார்க்கிறான். வியாபாரம் செய்யறாரு, அந்த வியாபாரத்தில் அவர் எதிர்பார்க்கறது என்ன, சந்தோஷம் நிம்மதி ராகத். பிள்ளையை பெற்றெடுக்கிறாரு, அந்த பிள்ளை மூலம் அவர் எதை எதிர்பார்க்கிறாரு, நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை. திருமணம் செய்யறாரு, மனைவி மூலம் எதை எதிர்பார்க்கிறாரு, நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை. பொதுவாக மனிதன் உலகத்துல எதிர்பார்க்கறது என்ன, நிம்மதி எதிர்பார்க்கிறான். அன்பான சகோதரர்களே, ஆனா இந்த நிம்மதிய கோடிக்கணக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு மனிதன் நிம்மதி எதிர்பார்க்கிறாரு, அவர் யோகா செஞ்சாலும் சரி, என்னென்ன தியானங்கள் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சாலும் சரி, நிம்மதி ஒரு நாளும் அடையலா. இப்ப நிம்மதி அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான், அல்லாஹ் அமல்ல வச்சிருக்கிறான், இபாதத்துல வச்சிருக்கிறான், அவனுடைய கட்டளையில வச்சிருக்கிறான். பண்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக மனிதன் ஒவ்வொரு காரியத்தில நிம்மதியை தேடுறது போல தான் திருமணம் செய்த பெண்ணின் மூலமாகவும் நிம்மதியை தேடுறாங்க. தனக்கு அமைந்திருக்கக்கூடிய, தனக்கு வாய்த்திருக்கக்கூடிய மனைவி மூலமாக எல்லா ஆண்களும் நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றா, திருமணத்துக்கு பின்னால, நான் திருமணத்துக்கு முன்னால நிம்மதியாக இருந்தேன், திருமணத்துக்கு பின்னால நிம்மதியாக இல்லை. திருமணத்துக்கு முன்னால சந்தோஷமாக இருந்தேன் குடும்பத்தோட, திருமணத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு அமல் செய்யலா, ஒரு இபாத செய்யலா, ஒரு தர்மம் செய்யலா, ஏன் மனைவிட தலையீடு. இப்ப காரணம் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வாதா பொய்யாகாது, மனைவியின் மூலம் நாம் நிம்மதியை வைத்திருக்கிறோம், சகீனத்தை வைத்திருக்கிறோம், ராகத்தை வைத்திருக்கிறோம். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் வாதா செய்கிறான், மனைவி மூலமாக அன்பு ராகத் இருக்கிறதாக. ஆனா நாங்க சொல்லுறோம் கிடையாது, மனைவி மூலம் நிம்மதி கிடையாது. என்ன காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே சுவண்டிகள், இன்பமானவைகள், ஆனா இந்த எல்லா இன்பத்திலையும் ஆங்க சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண்மணி, ஸாலிஹான பொம்புல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுக்கு நாலு பாக்கியங்கள், நாலு பொக்கிஷங்கள் கிடைத்து விடுமோ, அவனுக்கு துனியா ஆகிராவுடைய எல்லா நலவுகளும் கிடைத்து விட்டது. சொன்னாங்க, முதலாவது கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். ஹதரத் நூஹ பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, ஹதரத் நூஹ் மிக நன்றியுள்ள ஒரு அடியான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, கால் வீங்க வீங்க நின்று வணங்குவாங்க. ஆயிஷா அம்மையார் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் நீங்க இப்படி வணங்கணும், ஏந்த ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா? இப்ப நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் யாருக்கு கிடைக்குமோ, வலிசானம் ஜாக்கிரா, பொய் பேசனாவ இருக்குது, குறப்பேஷனாவ இருக்குது, புறம் பேசனாவ இருக்குது, ஆனா ரப்ப ஜிக்ர் செய்ய நாவு கிடையாது. யாருக்கு அல்லாஹ்வ ஜிக்ர் செய்யக்கூடிய நாவு கிடைக்குமோ. மூணாவது சொன்னாங்க, வபதனன் அலல் பலா சாபிரா, வரக்கூடிய ஃபித்னாக்கள், வரக்கூடிய சோதனைகள், நோய்கள்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, பொறுமைய கையாள்றாரு. நாலாவது சொன்னாங்க, சாலிஹான பொம்புல யாருக்கு கிடைச்சிடுமோ அவருக்கு துனியா ஆகிராவுடைய எல்லா பாக்கியங்களும் கிடைத்ததை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த சாலிஹான பொம்புல, சாலிஹான பெண்மணி, சாலிஹான மனைவியாக எங்களுடைய மனைவி எப்ப மாறுவா என்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, இன்னும் சில சந்தர்ப்பங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ், முடி பழுக்கிறதுக்கு முன்னால பழுக்க வைக்கக்கூடிய பொம்பளையை விட்டும் பாதுகாத்துடு. ஹபீப் இப்படி துஆ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், முடி பழுக்கிறதுக்கு முன்னால பழுக்க வைக்கக்கூடிய பெண்களை விட்டும் பாதுகாத்துடு. அன்பான சகோதரர்களே, ஒரு பெண் நல்ல பெண்ணாக, சாலிஹான பெண்ணாக எங்களுடைய வாழ்க்கை துணைவியாக ஆகிடுவா என்று சொன்னா, சுபஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கை நூறுன் அலா நூர். அது எப்ப அமையும் என்றா, ஒரே ஹதீஸ்ல நபி அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க திருமணம் செய்யும் போது தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க, மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்க, மார்க்க பற்றுள்ள தீனுள்ள குர்ஆன் ஹதீஸ பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணை நீங்க தேர்ந்தெடுங்க. ஆனா நாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் நூறுக்கு நூறு பாக்குறோம், ஆனா தீன 120, 150 அதை பாக்குறதும் கிடையாது. அதனால தான் திருமணத்துக்கு பின்னால பிரச்சனை. எல்லா ஆண்களும் என்ன சொல்றது, ஏன் மனைவி எனக்கு கட்டுப்படுறா இல்ல, ஏன் மனைவி எனக்கு வழிபடுறா இல்ல, எனக்கு ஒரு அமல் செய்ய கஷ்டம், தீனுக்காக செலவழிக்க கஷ்டம், ஏன் ஏன் மனைவியுடைய தொல்லை, ஏன் மனைவியுடைய பிரச்சனை, ஏன் மனைவியுடைய தலையீடு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மனைவி என்பவள் எங்களுக்கு கிடைச்ச மிக பெரும் ஒரு பாக்கியம், ஒரு சொத்து. நாளைக்கு நாங்க சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வித்து தான் எங்களுடைய மனைவி, எங்களோட மர்மஸ்தானத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பெண்மணி தான் எங்களோட மனைவி, நாளைக்கு கயாமத்துல நாங்க சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக அமையக்கூடியவள் தான் எங்களோட மனைவி, உலகத்துல நிம்மதியாக கண் குளிர்ச்சியாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஆக்கி தந்தவள் தான் எங்களுடைய மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரா குகையிலிருந்து ஓடி வாராங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போர்த்துங்க போர்த்துங்க, யாருக்கிட்ட வந்தாங்க, தந்த மனைவி ஹதீஜா கிட்ட ஓடி வாராங்க, ஹதீஜா என்ன அவசரமாங்க போர்த்துங்க, என்னிடத்துல யாரோ வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு உருவத்தை நான் கண்டேன், ஏன் மனைவி கிட்ட வந்தாங்க, மனைவி கிட்ட ஆறுதல் கிடைக்கும். மனைவி என்ன சொன்னா, நீங்க பயப்படவானும், நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவர் அல்ல, உறவினர்களை சேர்ந்து நடக்கக்கூடியவங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன் அந்த மனைவி நபி அவங்களுக்கு ஆறுதல் செலுத்தினா, தீன் உள்ள பெண்மணி, மார்க்கப்பட்டுள்ள பெண்மணி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ல ஹுதைபியாவுடைய உடன்படிக்க மதீனால இருந்து வாராங்க உம்ரா செய்ய, சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோட முடிகள் எல்லாம் நீங்க கத்தரிச்சிட்டு கொண்டு வந்த அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பான் செய்யுங்க. நபி அவங்க ஏலான் செய்து கொண்டே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் மௌனமாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நபி அவங்க யாருக்கிட்ட வந்தாங்க, உம்மு ஸலமா தந்த மனைவி கிட்ட வாராங்க, மனைவியை பார்த்து சொன்னாங்க, நான் சஹாபாக்களுக்கு இப்படி சொல்கிறேன், யாரும் என் பேச்ச கேட்கிறாங்க இல்லையே, மனைவி என்ன சொல்லல, பாத்தீங்களா உங்களோட வார்த்தையை மதிக்கல, எந்த வந்த இடத்துல ஊசி அடிக்கல, சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், யாரும் உங்களோட வார்த்தையை அவமதிக்கல, எல்லாருக்கும் கவலை, மதீனால இருந்து மக்காக்கு உம்ரா செய்ய வந்தோம், ஆனா அல்லாஹ் கஅபாவை பார்க்க கிடைக்கலையே என்ற கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க உங்களோட தலைமுடிய கத்தரிச்சிட்டு குர்பான் கொடுங்க, எல்லா சஹாபாக்களும் அந்த அமல செய்வாங்க. நபி அவங்க செஞ்சாங்க, சுபஹானல்லாஹ், எல்லா சஹாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நபியோட கடைசி தருணம் சக்ராத்துல இருக்கிறாங்க, சக்ராத்துடைய வேதனையில துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்கிருந்தாங்க, எங்கிருந்து மௌத்தாகினாங்க? அல்லா குர்ஆன் சொல்றான், மனைவி கிட்ட நாங்க அமைதியை வச்சிருக்கிறோம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஏந்த கணவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹானல்லாஹ், ஏந்த வீட்டுல ஏந்த டர்ன்ல ஏந்த மடியில தலையில ஏந்த மடியில தலைய வச்சுக்கொண்டு நபி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத் லஸக்ரத் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி பில் ரஃபீகில் ஆலா என்று சொல்லி கொண்டு வஃபாத் ஆகினாங்க. யாருடைய மடியில மௌத் ஆகினாங்க? தந்த மனைவியுடைய மடியில மௌத் ஆகினாங்க. அப்ப மனைவி மூலம் அல்லாஹ் சகீனத்தை மவத்தாவை ரஹ்மாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின்னர்களே, எப்ப மனைவி கிட்ட தீன் வந்துடுமோ, மார்க்கத்தை கொடுத்துருவோமோ, என் கவலையான விஷயம் என்னண்டா, நாங்க தீன் என்ற என்ன நினைச்சிருக்கிறோம் என்றா, மனைவி தொழுரா குர்ஆன் ஓதுறா மாஷா அல்லாஹ் நல்லம், நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், எப்பயாவது ஏன் மனைவியை நான் உட்கார வச்சு ஃபாத்திஹாவை ஓதுங்கன்னு கேட்டிருக்கிறோமா? ஆனா 20 வருஷம் 30 வருஷம் மனைவி தொழுரா, நிறைய பெண்மணிகளுக்கு ஃபாத்திஹா தெரியாது. மனைவி அத்தஹியாத் பாடமா? மனைவிக்கு சில பெண்களுக்கு சுபஹானல்லாஹ் ஷஹாதா கலிமா கூட பாடமா என்று சந்தேகமா தான் இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஆணுடைய பொறுப்பு என்பது அந்த பெண்ணுக்கு சரியான முறையில அஹ்லிக்கும் நாரா, அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது ஆண் மகனுடைய பொறுப்பு. அந்த ஆணுடைய பொறுப்பு எப்ப இந்த ஆண் அதற்கு மாறு செய்வானோ, நாளைய கயாமத்துடைய நாளையில அந்த பெண்கள் இந்த ஆணுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க, கணவனுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அன்பான சகோதரர்களை, சரியாக பெண்களுக்கு தீன் போய் சேரிடும் என்றா, தீனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னா, அந்த பெண் அந்த பெண்ணை போல சிறந்த பெண் யாரும் இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, எப்ப அந்த பெண்ணுக்கு சரியான முறையில தீன் கொடுக்கப்படுமோ, சுபஹானல்லாஹ், கணவனுக்கு இதாஅத் செய்வாள், கணவன் தர்மம் செய்தா அந்த பெண்ணே முன் வந்து சுபஹானல்லாஹ் போதாத அல்லாஹ்வோட பாதைக்கு செலவழிக்கிறது அதிகமாக கொடுங்க. கணவன் தவறு செஞ்சா அந்த தவறிலிருந்து கணவனை எப்படி மீட்டெடுக்கிறது யோசிப்பால், அந்த கணவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும், கணவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்த பெண் மாறு செய்ய போக மாட்டாள். எப்ப அந்த பெண்ணுக்கு தீன் சரியாக கொடுக்கப்படும் என்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, அபூ தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு கோடிக்கணக்கு பொறுமதியான ஒரு தோட்டம். நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஏழு சகோதரருக்கு இந்த அதாவது ஒரு பேரிச்ச மரத்தை காட்டி சொன்னாங்க, யாரு வாங்கி கொடுப்பாங்களோ நான் நாளைக்கு சுவனத்துல ஒரு பேரிச்ச பல மரத்தை அவருக்காக கொடுக்க தயார். அந்த பேரிச்ச மரத்து அந்த யூதனுடைய அந்த பேரிச்ச மரத்துடைய விலை எவ்வளவு என்று சொன்னா, இந்த அபூ தஹ்தா சொன்னாரு, நான் என்ன முழு தோட்டத்தையும் தாரன், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பொறுமதியான தோட்டத்தை ஒரு மரத்துக்காக கொடுத்தாங்க, ஏன் நாளைக்கு சுவனத்துல நபியம் ஒரு மரம் தாரன்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட அமல் செய்ய எங்கட மனைவி தயாரா? அபூ தஹ்தா செஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க, தோட்டத்துல உம்மு தஹ்தா மனைவி உட்கார்ந்து பிள்ளைக்கு பேரிச்சு பழங்களை சாப்பிட கொடுத்து கொண்டு இருக்கிறா. உம்மு தஹ்தாவை பார்த்து சொன்னாங்க, அபூ தஹ்தா உக்ரிஜி மினல் ஹாயித், இந்த தோட்டத்துல இருந்து வெளியாகிடுங்க. ஃபஇன்னி கத் பிஅதுஹு பினக்லத்தின் ஃபில் ஜன்னா, சுவனத்துடைய ஒரு மரத்துக்காக இந்த தோட்டத்தை நான் வித்துட்டேன். உம்மு தஹ்தா என்ன சொல்லல, நசீபு கெட்டவன் சொத்தை கொடுத்துட்டாரு, நாளைக்கு எங்கட பிள்ளை நடுத்தெருவுல என்று புலம்பல்ல. கணவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, லாபமான வெற்றிகரமான ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. எப்ப இந்த மனைவி கிட்ட தீன் சரியாக கொடுக்கப்படுமோ, மார்க்கத்தை சரியாக சொல்லி கொடுக்கப்படுமோ, அந்த மனைவி அமல் செய்வதற்கு கணவனுடைய எல்லா காரியங்களையும் உத்தாசையாக அந்த கணவனுக்கு உதவியாளராக இருப்பாள். அதே போல் அன்பான சகோதரிகளே, கணவன் சஹாபி பெண்மணிகள் சொல்லுவாங்க, தண்ட அதாவது கணவன்மார பார்த்து, நீங்க பஜாருக்கு போறீங்க, தாராளமாக போய் சம்பாரிங்க, ஹராத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தரவானும், நாங்க உலகத்துல பசியோடு இருந்து எங்கட காலத்தை நேரத்தை போக்க தயார், ஆனா நீங்க ஹராத்தை கொண்டு வந்து தந்து நாளைக்கு எங்களுக்கு நரகத்துடைய நெருப்ப தாங்கலா, போங்க சம்பாதிங்க, ஆனா ஹராத்தை கொண்டு வந்து தரவானும். ஏன் டீன் இருந்துச்சு, அந்த பெண்கள் ஹராத்தை பயந்தாங்க. அலி ரலி அல்லாஹுவன் அவங்க சுபஹானல்லாஹ், வீட்டுல சரியான கஷ்டம், வீட்டுல ஆறு திருகம், ஆறே ஆறு திருகம் இருக்குது. ஃபாத்திமா அம்மையார் சொல்றாங்க, ஆறு திருகத்தை கொடுத்து ஏதாவது வாங்கி வாங்க போறாங்க. அலி ரலி அல்லாஹுவன் ஏதாவது வாங்கி வாரத்துக்கு பசாருக்கு, இடையில ஒரு மிஸ்கின் வந்து, அல்லாஹுடைய தூதருடைய குடும்பமே ஏதாவது இருந்தா தாங்க, ஒன்னும் யோசிக்கல, ஆறு திருகத்தை எடுத்து கொடுத்தாங்க. தெரியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நீ ஒன்ற கூடு நான் பத்த தருவன், நீ கொடுக்கிற தர்மத்தை வீணாக்க மாட்டேன், உனக்கு நான் உதவி செய்வன். அல்லாஹ் சோதிக்கிறான், கொடுத்தாங்க ஆறு திருகத்தை. இப்ப வீட்டுக்கு கொண்டு போக ஒண்ணும் இல்ல, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறாரு, ஒரு பெரிய சம்பவம், உதவிகளை செய்யறாரு. இவர் ஒரு வியாபாரம் நடக்குது அந்த இடத்துல, இப்ப ஆறு திருகத்தை தர்மம் செஞ்சவரு 60 திருகம் லாபத்தோட வீட்டுக்கு வராரு. பாத்திமா அம்மையார் மாஷா அல்லாஹ் நல்ல யாவரம் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, சந்தோஷப்படல. கணவனை பார்த்து சொன்னாங்க, அலிய நீங்க நபீர மருமகனாக இருக்கலாம், ஆனா செஞ்ச குடுக்கல் வாங்கல் ஹலாலா ஹராமா என்று நான் பார்க்கணும். உடலுக்குள்ள ஹராம் போக கூடாது. நபி கிட்ட வாராங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த கணவனுக்கு நான் 6 திருகம் கொடுத்தேன், தர்மம் செஞ்சாங்க, ஒரு வியாபாரம் செஞ்சாங்க, அதுல 60 திருகம் லாபம் கிடைச்சிருக்குது, இது ஹலாலா ஹராமா? ஃபத்வா கேட்டு வராங்க நபி கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, அலி உங்களோட யாவரம் செஞ்சது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களும், ஹதரத் மீகாயில் அலைஹி ஸலாம் அவர்களும், உங்களோட யாவரம் உங்களோட லாபம் ஹலால், எடுத்து கொண்டு போங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல கணவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாலும், மனைவி கணவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாள். எப்ப அந்த பெண்ணிடத்துல தீன் இருக்கும் என்று சொன்னார். ஹவுலா பின் சலபா ரதி அல்லாஹுடைய கணவன் அவுஸ் பின் சுவாமித் ரதி அல்லாஹுன் அவர்கள், ஜாகிரியா காலத்துல திஹார் என்று சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து, அந்தி அலைய கவஹ்ரி உம்மி, உன்னுடைய முது என்னுடைய தாயுடைய முதுக போல என்று சொல்லி ஒரு ஆண் சொல்லித்தார் என்று சொன்னா, அந்த மனைவியோடு வந்து சேரலா? இந்த சட்டம் எல்லாம் நாங்க படித்திருக்கிறோமா என்று தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று தெரியாது. அன்பான சகோதரர்களே, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் விஹார் செய்துட்டாருண்டா, ஓன முதுகு ஓன முதுகு என்ற தாயுடைய முதுக போல என்று சொன்னா, அந்த ஆணுக்கு பெண்ணோட ஒன்று சேரலா? இப்ப இந்த வார்த்தையை அவர் பாவிச்சிட்டாரு. இப்ப இரவு நேரத்துல கணவன் மனைவியோட ஒன்று சேர வாராரு. ஹவுலா சொன்னா, நீங்க என்ன கணவனாக இருக்கலாம், இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் உங்களோட ஒன்று சேர மாட்டேன், என கணவனாக இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களோட ஒன்று சேரேலா, இப்ப பிரிய வேண்டிய கட்டம், ஆனா கணவனை பிரியவும் ஏலா? நபி கிட்ட வாராங்க, நபியோட வீட்டுல ஆயிஷா அம்மையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரகசியமாக சொல்லுறாங்க, யாருக்கும் கேட்காம இப்படி ஒண்ணு நடந்துட்டு. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் இருக்கிறான், முறைப்பாடு செய்த அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுட்டான். ஏன் கணவன் மேல முஹப்பத், கணவனை பிரியேலா? ஆனா அல்லாஹ்வோட கட்டளைக்கும் மாறு செய்யலா? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் இருக்கிறான், இதற்குரிய சட்டம், இதற்கு நீங்க என்னென்ன பரிகாரங்களை செஞ்சிட்டு அவுசே நீங்க உங்களோட மனைவியோடு ஒன்று சேருங்க. எப்ப அந்த பெண்ணிடத்துல தீன் மார்க்கப்பட்டிருக்குமோ கணவன் தவறு செய்தாலும் கணவனையும் விட்டு கொடுக்க மாட்டாள். அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் ஒரு ஒரு மார்க்கத்துக்கு முரணான செய்தால், உதாரணமாக அபு ஜஹலுடைய மனைவி இக்ரிமா, அபு ஜஹலுடைய அதாவது மகன் இக்ரிமா என்ற கூடிய அந்த சஹாபி ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய பெரிய ஒரு எதிரி. பத்ரில உஹதில நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபி அவங்க சுஜூதில் இருந்தாங்க, நபியிட மேனியில ஒட்டக குடல கொண்டு போட்டாங்க. அது யாரு? அபு ஜஹல் என்று சொல்வோம். அபு ஜஹல் அல்ல, அபு ஜஹல் மஷூரா கொடுத்தான். இக்ரிமா அபு ஜஹலுடைய மகன் தான் அழுகி ஒட்டக குடல கொண்டு வந்து ஹபீபுடைய மேனியில போட்டு உகதுல பத்ரில நபிக்கு எதிராக எல்லா யுத்தங்கள்ல நபிக்கு எதிராக. இப்ப ஒரு கட்டம் வருவது ஃபத்ஹ் மக்கா. இப்ப இந்த நேரத்துல நபி அவங்க மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பின்னால சிலர்களை பேரை சொல்லி சொன்னாங்க, அவங்களை எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதுல ஒருவர் தான் இக்ரிமா. ஆனா இக்ரிமாவோட மனைவி உம்மு ஹகீம் ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. ஆனா கணவன்ட கவலை, ஏன கணவன் நரகத்துக்கு போக கூடாது, ஏன கணவன் உலகத்துல வாழும் போதும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய ரிலாவ் அடையணும். கணவன் மீது அன்பு முஹப்பத் பாசம் இரக்கம். நபிக்கிட்ட வாராங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் கணவனை எங்கு கண்டாலும் நீங்க கொல்ல சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறீங்க, ஆனா நான் ஏந்த கணவனை திருத்தி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தா அவரை மன்னிச்சிடுவீங்களா? இரக்கமுள்ள நபி, அன்புள்ள நபி, ரஹ்மத்தான நபி சொன்னாங்க, போங்க உங்களால முடியும் என்றா அவரது நல்ல புத்தி சொல்லி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வாங்க, நான் அவரை மன்னிச்சிடுவேன். கிட்டத்தட்ட 3-4 நாள் பிரயாணம் செய்யறாங்க தனியாக. அந்த பிரயாணத்துல பல சோதனைகள் அந்த பெண்மணிக்கு. தனக்கு கீழே வேலை செஞ்ச அந்த அடிமையே உம்மு ஹகீம கற்பழிக்க பார்க்கிறான். பல சோதனைகளை தாண்டி என்னோட கணவன் இஸ்லாத்துக்கு வரணும், என் கணவன் நரகத்துக்கு போக கூடாது. இப்ப யமனுக்கு போயிருக்கிறாரு கணவன், எப்படியாவது போய் கணவனை கூட்டிக் கொண்டு வாராங்க. வந்து நபிக்கு முன்னால நிப்பற்றாங்க, நபிக்கு முன்னால உட்கார வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த மனைவியோட கவலை, மனைவியுடைய அழுக, மனைவியுடைய துஆ, இக்ரிமா அபூ ஜஹலுடைய மகன் எங்கு கண்டாலும் கொலை செய்யப்படணும் என்று வாதா கொடுக்கப்பட்ட, எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த மனிதன் கடைசியில மனைவியிட கவலையால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. மனைவியிட கவலையால இஸ்லாத்துக்குள்ள வாராரு. ஏன் அந்த பெண்ணிடத்துல தீனுடைய பக்குவம் இருந்துச்சு? இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்ற அன்பான சகோதரர்களே, எங்கள் எல்லாருக்கும் அவர் ஆசிரிக்கிறேன்னா, மதீனாவுக்கு போனா நபியுடைய மிம்பருக்கும் நபியுடைய கபருக்கும் மத்தியில இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம், பச்சை காப்பட் என்று சொல்லுவோம், வெள்ள காப்பட் என்று சொல்லுவோம், அந்த இடத்துல தொழுவுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏந்த மிம்பருக்கும் ஏந்த மிம்பருக்கும் ஏந்த வீட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் சுவனத்துடைய ஒரு பூங்கா என்று சொன்னாங்க. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிம்பருக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 8 அல்லது 12 தூண் இருக்கும். நாங்க பார்த்திருப்போம், போனவங்க ஒரு 12 அல்லது 8-9 தூண் இருக்கும். ஒவ்வொரு தூணுக்கு மேலாலையும் அந்த மஸ்ஜிதுல் நபவியில ஆயிரக்கணக்கான தூண் இருக்கும். ஆனா எந்த ஒரு தூணுக்கும் நீங்க போனா பாப்பீங்க, போனவங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. எந்த ஒரு தூணிலையும் எந்த பேரும் எழுதிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நபியுட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூண்ல ஒவ்வொரு தூண்லையும் பச்சை எழுத்தால ஒரு வட்டத்துல ஒவ்வொரு பேர் எழுதிருப்பாங்க. உஸ்துவானா வுஃபூத், உஸ்துவானா சரீர், உஸ்துவானா ஆயிஷா, இது இது நபி அவங்க தூங்கின தூண், இந்த இடத்துல தான் நபி அவங்க அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை சந்தித்த இடம், இது நபி அவங்க தஹஜ்ஜத் தொழுத தூண், இந்த இடத்துல தான் தொழுதாங்க, இது உஸ்துவான ஆயிஷா, இது ஆயிஷா அம்மையார், இந்த இடத்துல தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்ச தூண். இப்படி ஒவ்வொரு தூண் இருக்குது. அதுல இன்னொரு தூண் இருக்குது, உஸ்துவானா தௌபா, தௌபாவுடைய தூண் என்று ஒரு தூண் இருக்குது. உஸ்துவானா தௌபா, தௌபாவுடைய தூண் என்று ஒரு தூண் இருக்குது. ஏன் அந்த தூணுக்கு உஸ்துவானா தௌபா அல்லது உஸ்துவானா அபு லுபாபா என்று சொல்லப்படும்? ஏன் அந்த தூணுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டது என்றா, அழகான ஒரு சம்பவம், எங்கள மனைவி மக்கள் நாங்க தவறு செஞ்சா எங்களை திருத்தக்கூடியவங்களாக மாறணும், எங்களை அல்லாஹோட தொடர்பு படுத்தக்கூடிய மனைவியாக மாறணும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடி யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க. இப்ப வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மீண்டும் பனு குறைலா கோத்திரத்தோட போய் யுத்தம் செய்யுங்க, அவங்க உங்களுக்கு மாறு செஞ்சிட்டாங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தாங்க, ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சிட்டாங்க. நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்றேன், இப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் அனுப்புறாங்க பனு குறைலாக்கு. இப்ப கிட்டத்தட்ட அந்த சஹாபாக்கள் போய் சேர்ந்து அந்த பனு குறைலா கோத்திரத்தை 25 நாள் அதாவது முற்றையிட்டிருக்கிறாங்க, அவங்கள சிறைப்பிடித்து இருக்கிறாங்க. இப்ப நடுவுல அந்த பனு குறைலா யூத கோத்திரம் இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த காபி பின் அஸ்ரத் சொல்றாரு, இப்ப நபி அவங்க எங்களை பிடிச்சிட்டாங்க, தப்பேலா, ஒன்று நாங்க இஸ்லாத்தை ஏற்கணும், இல்ல எங்கட பெண்களை நாங்களே கொலை செஞ்சுட்டு நபியோட யுத்தம் செய்யணும், இல்லைண்டா சனிக்கிழமை நாள் எங்கட சிறந்த நாள், அந்த நாள்ல நபி அவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கட சிறந்த நாள், அதாவது யூத நசாராக்கள சனி அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இதே போல யூதர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமை நாள சிறந்த நாளாக கொடுத்திருக்கிறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள்ல எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, இந்த நாள்ல நாங்க ஏதாவது மக்ர் ஏதாவது யுக்திய கையாண்டு நபிக்கு எதிராக ஏதாவது செய்ய பார்ப்போம். இப்ப நாங்க எது செய்யறதாக இருந்தாலும் நபி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அந்த காலத்துல இந்த பனு குறைலா கோத்திரத்தோட ஆரம்ப காலத்துல அபு லுபாபா என்று கூடிய சஹாபி வியாபார ரீதியாக தொடர்புள்ளவராக இருந்தாரு. அவரு அதாவது இலகிய மனம் சென்சிட்டிவ் மனம் படைத்த ஒரு ஒரு சஹாபி. இப்ப இவங்க சொல்லுறாங்க நபிக்கு தூது அனுப்புறாங்க, அபு லுபாபா அனுப்பிவிங்க, நாங்க அவரோட பேசணும். இப்ப நபி அவங்க அபு லுபாபா முன்சீர் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவர் வாராரு எங்க இந்த பனு குறைலா கோத்திரத்துக்கு. இவர் அந்த கோத்திரத்துக்கு வந்தத்தோடையே ஆண்கள் பெண்கள் சிறார்கள் பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாரும் அவருடைய காலை பிடிச்சு அல ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்களே எங்களுக்கு அணிய நபி அவங்க எங்களை சிறப்பிடிச்சிட்டாங்க, என்ன நடக்க போதோ தெரியாது. இப்ப காபி பின் அஸத் கேக்குறாரு நபி அவங்க என்ன செய்ய போறாங்க. இவர் அந்த கவலையில தெரியாம அவர் வார்த்தையால் எதுவும் சொல்லல, கையால தண்ட விரல் எடுத்து களத்துல வச்சு காட்டினாரு. என்ன சொல்றாருண்டா, நீங்க நபிக்கு மாறு செய்ததால உங்களை எல்லாரையும் கொலை செய்ய முடிவெடுத்துட்டாங்க. யோசிக்கிறாரு நாங்க பர்சனலாக செஞ்ச மஷூராவ நான் நபிக்கு தெரியாம நபிக்கும் அல்லாஹ்க்கு துரோகம் செஞ்சிட்டேனே, அநியாயம் செஞ்சிட்டேனே. இவங்க என்ன செய்யறாங்க, மக்காக்கு போகல அப்படியே மதீனாக்கு போறாங்க. போய் அந்த தூண் இருக்குதே, அந்த தூண்ல கயிறெடுத்து தந்த கையையும் காலையும் கட்டிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் என்ன அவிழ்த்து கொள்ள மாட்டேன், என்ன நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு கிழமை எதுவும் சாப்பிடல, எதுவும் குடிக்கல, மயங்கி மயங்கி கீழே விழுறாங்க. நபி கிட்ட வந்து சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ், அபு லுபாபா சாப்பிடாம குடிக்காம மயங்கி மயங்கி விழுறாரு. அல்லாஹ் கிட்ட தௌபாவை எதிர்பார்த்து என்ன சொல்ல வாரனேண்டா, ஒரு கிழமைக்கு பின்னால அல்லாஹ் தௌபாவுடைய வசனத்தை இறக்குறான். இந்த நேரத்துல இந்த 1 வீக் இவங்களை டொய்லெட்டுக்கு போறதுக்கும் தொழுக நேரத்தில் அந்த கயிறு அவுத்து விடத்துக்கும் யாரு உதவியாளராக இருந்தே தெரியுமா, அபு லுபாபாட மனைவி. மனைவி சொல்லல விட்டுட்டு வாங்க இதெல்லாம் பெரிய காரியமா, இதுக்கு ஒரு 2 ரகாத் அதாவது தொழுது அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்ச எல்லாம் போயிடும் என்று சொல்லல. கணவனுக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா கிடைப்பதற்கு முழு உதவியாக இருந்தது அபு லுபாபாவுடைய மனைவி. அதனால தான் அந்த தூணுக்கு கூட பேர் அதாவது உஸ்துவானா தௌபா, தௌபாவுடைய தூண். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிச்சு, வஆகரூன அதரஃபு பிதுனூபிஹிம் கலது அமலன் சாலிஹன் வஆகர சய்யா. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுன்னர்களே பொதுவாக ஜமாத்ல போனா அதாவது சகோதரர்கள் சொல்லுவாங்க, சவனை வலிச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு திருமணம் முடிக்காதவங்களை பார்த்து சொல்லுவாங்க சகன வலிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சாலிஹான மனைவி அமையும் என்று. அது ஹதீஸும் அல்ல குர்ஆனும் அல்ல, பொதுவாக விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, சகன வலிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சாலிஹான மனைவி கிடைக்கும், சரி முடிக்காதவங்களுக்கு கிடைக்கும். ஆனா முடிச்சவங்க முடிச்சவங்க சகன வலிச்சா சாலிஹானவங்களா மாறுவாங்களா? அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட பெண்கள் சாலிஹான பெண்களாக கண் குளிர்ச்சியாக பெண்களாக ஆகணும் என்றா ஒரே ஒரு அமல், அந்த அமலை நீங்க கடைபிடிங்க, உங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் மனைவிகள் நீங்க எதிர்பார்க்கறதை விட சிறந்தவர்களாக மாறுவார்கள். அதுதான் வீட்டுக்குள்ள குர்ஆனையும் ஹதீஸையும் குர்ஆனின் தாலீமையும் ஆரம்பிங்க, அல்லாஹ் சிறந்த குடும்பங்களாக ஆக்குவான். வல்ல நாயன் அல்லாஹ் திருமணம் செய்யக்கூடிய இந்த இரு தம்பதிகளையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த 2 பேரும் விரும்பக்கூடிய குடும்பங்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சொல்லக்கூடிய சகீனா மவத்தா வரஹ்மா அனைத்தையும் திருமணம் செய்யக்கூடிய இந்த ஆண்மகனுக்கும் இந்த ஆண்மகனோட சேரக்கூடிய அந்த பெண்மணிக்கும் கொடுத்தருள் புரிவாயாக. இந்த 2 குடும்பத்தையும் யா அல்லாஹ் யாருடைய கண்ணூறு நாவூறு பொறாமைகள் மோசடிகள் இல்லாம பாதுகாக்கிறியா அல்லாஹ். இறுதி வரைக்கும் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமையா அல்லாஹ், கயாமத்திலையும் ஒன்றாக சேர்ந்து சுரகத்தை போகக்கூடிய குடும்பமாக இவர்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆக்கியாரல் புரிந்தியா அல்லாஹ். அனைவரும் இந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்காகவும் சலாம் சொல்லும் போது பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வஜமா பைனகுமா ஃபீ ஹைரன் பிரார்த்தனை செய்யுங்க. வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.